वेदो वेदविदव्यङ्ग्यः वेदाङ्गो वेदविद्कविः. 27 ஸ்லோகம். பகவானுடைய திருநாமக்கள்ல 123 நாமா சர்வகஹான்னு, இதற்கு முன்னால மகாதபா அப்படிங்கிற நாமாவை பார்த்தோம். தபஸ்ல உக்ரமான தபஸ் பண்றவர், தபஸ்வரூபமா இருக்கிறவர், தபோமூர்த்தியா இருக்கிறவர் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை பார்த்தோம். அவருடைய தபஸ் எப்படிப்பட்டது? ஞானமே அவருடைய தபஸ். நாமெல்லாம் ஞானத்தை அடையறதுக்காக தபஸ் பண்றோம், ஞானமே அவருடைய தபஸ். அவர் உலகத்தை உண்டு பண்ணும் பொழுது உலகத்தை எப்படி உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைத்து பார்த்த, அதான் தபஸ். அவர் இந்த ஞானமானது அவருக்கு ஸ்வபாவ சித்தமானது. நமக்கு ஞானம் புலன்கள் விஷயத்தோட சேருவதனால் ஏற்படக்கூடியது. கண்ணு ஒரு பொருளை பார்த்த பிறகு அந்த பொருளுடைய அறிவு நமக்கு வரும். அவருக்கு கண்ணு காது மூக்குனாக்க உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. எல்லா பொருளும் அவருக்கு எங்கே இருக்கிறதும் கரெக்டாக தெரியும். அவருடைய ஸ்வபாவம் அப்படி. இப்படி ஒரு ஸ்வரூபம் இருக்கிற அவர் உலகங்களை படைக்கணும்னு நினைக்கிறார். எதற்காக அந்த நினைப்பு அவருக்கு வந்தது அப்படின்னா, தன்னிடத்துல மாயையில் மங்கி கிடக்கக்கூடியதான பிராணிகளுக்கு சுக துக்கங்களை கொடுக்கணும், அவளுக்கு மறுபடியும் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அந்த சந்தர்ப்பத்திலேயாவது அவ நல்ல வழியில் சத்துகளை நாடி அதனால் குரு உபதேசத்தை பெற்று வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். அதற்காக மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும் என கூடியதான எண்ணத்தில் மறுபடியும் பிரபஞ்ச சிருஷ்டியை பண்றேன். இந்த பிரபஞ்ச சிருஷ்டியை பண்ணும் பொழுது ஜனங்கள்லாம் எங்க இருக்கா? மாயையில மங்கி இருக்கா. அந்த தட்டான் தன்னுடைய அரக்கல இரும்புகளை எல்லாம் இந்த தங்க பொடியெல்லாம் எப்படி ஒத்தி வச்சிருக்கானோ அதே மாதிரி ஜீவர்கள்லாம் அந்த மாயையில இருக்கா. அவளை மறுபடியும் இந்த ஸ்தூல சரீரம் கொடுக்கணும், சுகதுக்கங்களை அவள் அனுபவிக்கும்படி பண்ணணும். அந்த சுகதுக்கங்களை அனுபவிக்கும்படி பண்ணும் பொழுது அவள் அதை அனுபவித்து கொண்டே விவேக வைராக்கியாதிகளை அடைந்து மறுபடியும் ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சு முன்னுக்கு வருவா அப்படிங்கிற அபிப்பிராயம். இதில் அவளுக்கு சுகதுக்கத்தை கொடுப்பதுங்கிறது வரைக்கும் அவர் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா ஜென்மாந்தரத்தில் நீங்கள் எந்த புண்ணிய பாபங்களை பண்ணினீடோ அதுக்கு தக்கவாறு சுகதுக்கங்களை கொடுக்குற. அந்த சுகதுக்கங்களை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது தங்களுக்கு விவேகம் வறுமையானால், வைராக்கியம் வறுமையானால், விவேக வைராக்கியாதிகள்னால நாம் அடுத்த நிலைக்கு அறையிறோம். எப்படி? ஒரு ஆச்சாரியனை அடைஞ்சு அவர் வழியாக ஏதோ தத்துவத்தை அறிந்து சாதனம் பண்ணி க்ஷேமத்தை அடைகிறோம். சில பேர் விவேக வைராக்கியம் அடையாமல் வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சுண்டு அதனால கவலைப்பட்டுண்டு வாழ்க்கையில பண்ண வேண்டியதான கர்மாக்களையும் விட்டு விட்டு இறங்கி போயிடுறேன், இந்த நிலையிலிருந்து கீழே இறங்கி போறேன். அப்படி இருக்கிறவளுக்கும் மறுபடியும் நல்லதான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும்னு மறுபடியும் சிருஷ்டி பண்றேன். இப்ப பண்ணக்கூடியதான் இந்த பிரபஞ்சம் முழுக்க அவர் எப்படி பண்ணிருக்கார்? மாயினால பண்ணிட்டு இருக்கார். எல்லாமும் மாயினால்தான் பண்றார். மாயினாலும் உலகம் எல்லாம் மாயினாலும் உண்டா இருக்கு. ஆகாசாதி பிரபஞ்சங்கள்லாம் மாயா காரியம். மாயா காரியம்னு நான் சொன்னேன்னா என்ன? அது இன்னது என்று ஏன் இப்படி வந்ததுன்னு நீங்க கேள்வி கேட்கக்கூடாது. அனிர்வச்சனியம் அது. அந்த மாயான்னா ஏன் இப்படி ஆகாசத்துக்கு சத்தத்தை பிடிச்சிக்கிற குணம் ஏன் இருக்கு? கேட்க முடியாது. நெருப்புக்கு சுடும் தன்மை என்ன, ஏன் இருக்கு? ஜலத்துக்கு சுடும் தன்மை ஏன் வரப்படாது? நெருப்புக்கு தான் வரணுமா? அவைகள்லாம் ஸ்வபாவம்னு நீங்க சொன்னா ஏன் இந்த ஸ்வபாவம்னு கேட்டா ஆன்சர் கிடையாது. ஆகையால் இந்த பிரபஞ்சம் முழுக்க மாயிக்கமாக தயார் பண்ணியிருக்கார். மாயிக்கமாக தயார் பண்ணினாலும் அந்த மாயையிலையும் சட்டம் ரூல்ஸ் இருக்கு. என்ன ரூல்ஸ்? ஜென்மாந்தரத்தாக என்னென்ன பண்ணியிருக்கோ சுகதுக்கம் அதுக்கு தகுந்தா போல, புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தா போல தான் வருது. மாயில ரூல்ஸ் வேணுமா சார்னர் சொப்பனம் வருது. சொப்பனத்தில் நீங்க வாயில போட்டுக்கிற இடத்துல காதல் ஏன் போட்டுக்க மாட்டேங்கிறேன்? போட்டுக்கலாமே. சொப்னம் தானே பொய் தானே? காதல போட்டுக்கலாமோ இல்லையா சாப்பாட, இல்லையா ஏன் வாயில போட்டுக்க, வாயில போட்டு பழக்கம் சார்ந்து. அதே மாதிரிதான் இந்த சகல விவகாரங்களும் மாயையா இருந்த போதிலும், அதற்கு ஏனென்று சொல்ல முடியாத போதிலும், அவர் முன்னால என்னென்ன கர்மாக்கள் பண்ணிருக்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடனே வரார். கர்மாக்கள் அப்படின்னு சொல்றது மனுஷியாளுக்கு அவாவா பண்ணியதான கர்மாக்களுடைய பலனை அவாவா அனுபவித்துக் கொண்டிருக்க. ஆனா அனுபவிக்க கூடியதான பதார்த்தங்கள்லாம் மாயை தான். உங்களுடைய சரீரம் மாய, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு புத்தி திட்டம் அகங்காரம் எல்லாம் மாயிகள் தான். பிரபஞ்சமெல்லாம் மாயைத்தான். இதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடியதான பரமாத்மா ஒருவர் தான். மாயையா இருந்தாலும் சுகதுக்கங்கள் உண்டு. எது வரைக்கும் உண்டு? அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபத்தை அறிவதன் வரைக்கும். என்னைக்கு நீங்க பரமாத்மா ஸ்வரூபத்தை அறியீர்களோ இனிமேல மாய உங்களை விட்டு போறது. தெய்வீ கேட்டா குணமயி மம மாயா துரத்யா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தது. ஆகையால் பிரபஞ்சம் மாயையா இருந்த போதிலும் இந்த மாயையை நம்ம தாண்டனமையானால், இந்த கர்மால நமக்கு என்னென்ன கர்மா சொல்லியிருக்கோ ஸ்வகர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி சித்த சுத்தியை அடைந்து, அதற்கு பிறகு ஆத்ம அனாத்ம விவேகத்தை அடைந்து, ஆத்ம அனாத்ம விவேகத்தினால் பரம்பொருளை அறிந்து பிறகு முக்தியை அடையணும். இப்படி ஒரு வழியை பெரியவர் பண்ணியிருக்க. இதுதான் மகா தபாக. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை சுட்டி பண்றதுக்கு வேண்டியதான ஒரு பிளானிங் தபசு பண்ணிட்டு இருக்க. இப்படிப்பட்டவர் எங்க இருக்க? சர்வாக எல்லா இடத்துலையும் இருக்கார். எப்படி எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னா, தான் எந்தெந்த உலகத்தை சுட்டி பண்ணினாரோ அந்தந்த இடத்துல ஊடுருவி இருப்பார். வேட்டி முழுக்க நூல் இருக்க மாதிரி, வேட்டி நூலால செய்யப்பட்டது. அந்த நூல் எங்க இருக்கு? வேட்டியில நடுக பரவி இருக்கோ இல்லையோ. அதே போல உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் அவரால் செய்யப்பட்டது. அணோரணியான் மகதோ மகியான், அணுக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மகத்தான பெரிய பதார்த்தங்கள் வரைக்கும் ஆகாசம் போன்ற பதார்த்தங்களையும் அவர் தான் படைத்தார். படைத்தார் என்று சொன்னால் அவைகளுக்கு ரா மெட்டீரியல் அவர் தான் உபாதான காரணம். எங்க காரியம் இருக்கோ அங்கே உபாதான காரணம் இருக்கும். ஆகையால் பரமாத்மா எங்க இருக்கார்? எல்லாவற்றிலும் இருக்கார். அதனால எல்லாமாக இருக்கார், எல்லாவற்றிலும் இருக்கார். எல்லாத்தையும் தாங்கிறவரா மட்டும் இல்ல, எல்லாமாகவும் அவர் தான் இருக்கார். ஆகையால் சர்வத்திர கச்சதி இது சர்வதா, எல்லா இடத்திலும் நெடுக செல்கிறார். ஆனா எல்லா இடத்திலும் இருக்கிறார். அதனால அவரை சர்வதா. உபனிஷத்துல ஆரம்பத்துல ஈஷா பாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் போத்தி வைக்கணும், பரமாத்மாவாக எல்லாவற்றையும் பார்க்கணும் அப்படின்னு. ஆகையால் ஈஷா வாஸ்யம்னு எப்ப நான் சொன்னேனோ, சகல பதார்த்தங்களையும் ஈஸ்வரனால நாம ஈஸ்வரனாக பார்க்கணும். அதான் உண்மை. எல்லாவற்றிலையும் ஈஸ்வரன் இருக்கார். ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஈஸ்வரனை மறைச்சு நாம ரூபாத்மகமாக பார்த்து கொண்டிருக்கோம். அதுக்கு ஒரு பெயர், ஒரு உருவம் அப்படின்னு பார்க்கிறோமே தவிர, அதற்குள்ள சத்ரூபமாக ஈஸ்வரன் இருக்கார் இங்கிருந்து பார்க்கல. அதை பார்க்கறதுக்காகத்தான் இந்த நாம நமக்கு உபயோகப்படுறது. சர்வகா அதான் சர்வத்திர கச்சதி இது சர்வகா. எப்படி? காரணத்வேனம் வியாப்தத்வா சர்வத்ரா, எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறார். காரணம் என்று சொன்ன, குயவன் இருக்கான், மண்ணை குடமாக ஆக்கிறான். குடமாக ஆக்கிறதுக்கு இருக்கிற காரணம், அவர் குடம் போற இடத்துக்கெல்லாம் அவர் போறதில்லை. குடம் எந்தெந்த ஆட்டுக்கோ போறது, அங்கெல்லாம் போறாரோ இல்ல. ஆனா என்ன, மண்ணு போறது. எந்த மண்ணால குடம் செய்யப்பட்டதோ அந்த மண்ணு போறது. அதே போலயே எங்க பரமேஸ்வரன் எப்படி உபாதான காரணம், குடம் இருக்கிற இடத்திலேயே அவர் இருக்கிறார். குடம்னு சும்மா சொன்னேன், குடமோ வஸ்திரமோ வீடோ ஜவரோ எதா இருந்தாலும் சரி அவர்கிட்ட தான் செய்யப்பட்டது. ஸோ அவர் எல்லா பதார்த்தங்களையும் இருக்க. என்ன சார் பரஸ்பர விருத்தமான பதார்த்தங்கள் எப்படி இருக்கும்னு, பால்ல இருந்து தான் பசுமாட்டில இருந்து பால் வந்தது, பால்ல இருந்து தயிர் வந்தது, தயிர்ல இருந்து மோர் ஆக்கினேன், மோரை வந்து வெண்ணெய் ஆக்கினேன், வெண்ணெயில இருந்து நெய் வந்தது. இந்த நெய்யுக்கும் பாலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டோ? நெய்யை பார்த்தேன்னா பால்ல இருந்து வந்ததுன்னு தெரியறது உங்களுக்கு தெரியலையே. அவ்வளவு மாறுதல்கள். ஒரு பரம் ஒரு பசுமாட்டு நடுந்து வந்தது, பால் தயிர் வெண்ணெய் நெய் பன்னீர் எத்தனையோ சொல்லிட்டு இருக்க இல்லவா. இவைகள்லாம் எப்படி ஒவ்வொன்றுக்கு விருத்த தர்மங்களோட இருக்கு. பாலுக்கு வாசனை இல்லை, அதுக்கு சும்மா சாதாரணமா தான் இருக்கு. தயிர் புளிக்கிறது, மறுபடியும் அந்த தயிரை கடைஞ்சு மோராக்கி அதுல இருந்து எடுத்ததான வெண்ணையோ நெய்யோ அதுக்கு வேற வாசனை வருது. நெய்க்கு வேற வாசனை உண்டு, ஆனா நெய் புளிக்கல. என்ன தயிர் புளிச்சது நெய் புளிக்கலன்னு அதுதான் போய் கேட்கல நீங்க. இதான் மாயங்கிறது. ஏன் இப்படின்னு உங்களால கேட்க முடியாது விவகாரங்கள் கொடுக்க. ஆனால் அந்த பசு நெய் தானே சொல்றேன், பசு வெண்ண பசு நெய் தான் சொல்றேன். அந்த பசுங்கிறது எல்லாருமே அன்பவிக்கிறதும் இல்லையோ, பொருள்களானது அந்த காரணம் மாதிரியே இருக்கணும் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை. அது சில சமயத்துல இதுல இருந்து வந்ததா எனக்கூடியதான அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிவிடலாம். சர்வத்ர கச்சதி காரணத்வேன வியாப்தத்வா சர்வத்ரா. இப்ப சர்வகா அப்படின்னு சொன்னேன், எங்க இருக்கக்கூடியதான பொருளை நாம் அறியணும். எங்கும் அவர் இருப்பதனால்தான் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்க. நாம் இங்கிருக்கோம், இங்க இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடியதான பொருள்களை அறிகிறோம். ஆனா எட்டி இருக்கக்கூடியதான பொருள்களை அறிகிறோமா? அறியல, அறிய முடியாது. ஏன்னா உங்க புலனுக்களுக்கு ஒவ்வொரு நிலை இருக்கு. அது வரைக்கும் தான் பார்க்கும். கண்ணுன்னு சொன்னா ஒரு 100 அடி வரைக்கும் பார்க்கும். அதுக்கு மேல இருக்கிற பொருளால கண்ணால பார்க்க முடியாது. உங்க காதும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருக்கிற சத்தத்தான் கேட்குமே தவிர அதுக்கு அப்பாற்பட்டதாக சத்தம் இருந்தால் அது கேட்க முடியாது. நசந்திருசே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஸ்யதி கஷ்டனைனம் ந சந்திருசே திஷ்டதி ரூபமஸ்ய. உங்களுடைய ஃபீல்ட் ஆஃப் விஷன் இருக்க பதில உங்க கண்ணு எது வரைக்கும் பார்க்குமோ அதற்கு அந்த நிலையில அதற்குள்ள பரமாத்மா இல்லை. அதனால்தான் உங்க கண்ணால பார்க்க முடியல. அதனால நமக்குன்னு ஒரு சின்னதான ஒரு இடம் இருக்கு, அதுக்குள்ளதான் பார்ப்போம், அதுக்குள்ளதான் கேட்கும். நம்ம புலன்களுக்கு அவ்வளவுதான் திறமை இருக்கு. இயற்கை இருக்குமையான அவங்களால பார்க்க முடியாது. இது சாதாரணமா நம்ம பார்க்கிறோம். ஆனா பரமாத்மா எங்க இருக்காருன்னு அவர் தான் எந்தெந்த பொருள் அவருடைய எவரால் தயார் செய்யப்பட்டதான பொருள்கள் எங்கெங்க இருக்கோ அங்கெங்க இருக்காருன்னு சொன்னேன்னு இல்லையா? உலகங்க முழுக்க 174 புவனங்களும் அவர் செய்யப்பட்டதான பொருள்கள் அல்லவா? அதன் அந்த இடத்துலயும் அவர் இருக்காரோ இல்லையோ, அத்தனை இடத்துலயும் அவர் இருக்காருன்னா அங்கெங்க இருக்கிற பொருளானது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதனாலதான் சர்வவித்தி. சர்வமா அறிந்து கொண்டிருக்காரு என்று சொன்னேன்னா, நீங்க இந்த ரூம்ல இருந்தா இந்த ரூம்ல இருக்கிற விஷயம் தான் உங்களுக்கு தெரியும், வெளியில இருந்தா அந்த அங்க இருக்கிற பொருள் தான் உங்களுக்கு தெரியும். எங்கும் இருக்கிற பரமாத்மாவுக்கு எங்கெங்க இருக்கக்கூடியதான் பொருள்லாம் தெரியும். அதனால சர்வகா ஆனத்தினால் அவர் என்ன ஆயிட்டார்? சர்வவித் எல்லாமும் அறிந்தவர் ஆயிட்டார். அது பாருங்க, சர்வம் வேத்தி இடி சர்வ வித்து. இந்த வித்துங்கிற ஒரு தாத்து இருக்க பத்தில, அது விதுல லாபேன்னு ஒரு தாத்து இருக்கு, விதுல ஜானேன்னு. விதுல ஜானேன்னா வேத்தின்னு அர்த்தம் சொல்லணும், விதுல லாபேன்னா விந்ததின்னு அர்த்தம் சொல்லணும். விந்ததி எல்லாமாவும் அடைகிறார், எல்லாவற்றையும் அடைகிறார், எல்லாத்தையும் அறிகிறார். வேற அறிகிறது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையும் அடைகிறார். ஏன்? மண்ணு குடத்தினுடைய நிலையை அடைந்தது, நூலாந்து வேட்டி நிலையை அடைந்தது, செங்கலாந்து செவராக மாறிந்து, பாலானது தயிராக தயிர் நிலையை பெற்றது. இவைகள்லாம் என்னாச்சு? அது மாறும் பொழுது இன்னொரு நிலையை எப்படி பெறுகிறதோ அதே போல எங்க பரமாத்மா எல்லா பொருளாகவும் மாறியிருக்கிறார், எல்லா பொருளாகவும் காணப்படுகிறார். ஆகையால் எல்லா இடத்திலையும் இருந்தார், எல்லாவற்றையும் அறிந்தார். எல்லாவற்றையும் அறிவது மட்டும் அல்ல, எல்லாமாகவே ஆனார், அயல் எல்லாவற்றையும் பெற்றார். அதனால சர்வவித்துல ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கேன், எல்லாவற்றையும் அறிந்தார்னு ஒரு அர்த்தம், எல்லா நிலைகளையும் அடைந்தார். சர்வவித்து சர்வம் வேத்தி விந்ததி இதுவா சர்வவித்து. அதோட முடிச்சார். அது வெறும்னா எல்லா இடத்துலையும் இருக்கிறது மட்டும் இல்லை சார், அவருக்கு அங்க இருக்கிற பொருள்களை எல்லாம் ஒளித்து கொண்டிருக்கிறார். இந்த ஒளிக்கிறதுன்னா லைட் போட்டு இருக்காருன்னு நினைக்காதீங்க, அதனுடைய அறிவை நமக்கு வரும்படி பண்ணுகிறார். இப்ப குடம் இருட்டறையில இருந்தால் உங்களுக்கு கண்ணு இருக்கு, ஆனா இருட்டறையில குடம் இருந்தா உங்க கண்ணு பார்க்குமோ? பார்க்க. ஆனா அதுவே பூனை இருந்தா அறியுமான்னு நன்னா அறியும். பூனைக்கு தெரிகிறது உங்களுக்கு தெரியல, கண்ணு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த பூனை கண்ணுக்கு என்ன விஷயம்னா இருட்டறையிலையும் பார்க்கக்கூடியதான ஒரு நிலை அதுக்கு இருக்கு, உங்களுடைய கண்ணுக்கு இல்லை. ஆனா உலகத்துல எல்லா பொருளும் நீங்க பார்க்கணுமையானால், கண்ணால பொருள்களை பார்க்கணுமையானால் தங்களுக்கு என்ன வேணும்? பொருள் இருந்தா போறாது, உங்களுக்கு கண்ணு இருந்தா போறாது. ஆனா என்ன வேணும்? அந்த பொருளுக்கு மேல வெளிச்சம் விழும், பொருளுக்கும் விளைச்சுக்கும் சம்பந்தம் ஏற்பட்ட பிறகுதான் உங்க கண்ணு அதை பார்க்கும். உங்க கண்ணை பார்த்தா மட்டும் போறாத, கண்ணுக்கு பின்னால மனசு இருக்கணும். மனசு கண்ணோட சேர்ந்தா தான் ரிஜிஸ்டர் ஆகும். அந்த மனசை ஒழிக்கிறதுக்கு பின்னால பரமாத்மா இருக்கணும். பல்பு மட்டும் இருந்தா போறது சார், கரண்ட் சப்ளையும் இருக்கணும். கரண்ட் சப்ளையும் இருந்தாலும் மெயின் சுவிட்சில் இருந்து வரணும். அதே மாதிரி தான் மெயினாக இங்கே இருக்க ஆத்மா, அந்த ஆத்மாவானது மனசோட சம்பந்தப்படுறது. எப்படி சம்பந்தப்படுகிறது அப்படின்னா மனசில் பிரதிபலனத்தை அடைகிறது, பிறகு அந்த மனசு கண்ணோட சேருகிறது. மனசு கண்ணோட சேர்ந்த பிறகு கண்ணானது பொருளோடு எப்பொழுது சேருமோ அப்பொழுது அந்த பொருளுடைய அறிவானது நமக்கு ஏற்படுறது. இது சாதாரணமாக நமக்கு நடக்கக்கூடியதான் வரி. இப்போ கண்ணு பொருளோட சேரணுமையானால் அந்த பொருளுக்கு மேலே வெளிச்சம், வெளி வெளிச்சம் ஒன்று இருக்கணும். சாதாரணமான வெளிச்சம் இல்லை, சூரியனுடைய வெளிச்சமோ சந்திரனுடைய வெளிச்சமோ அல்லது இந்த லைட்டினுடைய வெளிச்சமோ ஏதோ ஒன்று இருக்கணும். அது இருந்தால் தான் உங்கள் கண்ணு அது மேலே சம்பந்தப்படும். கண்ணு மனசோட சேரும், மனசு ஆத்மாவோட சேரும், ஆத்மாவில் ஞானம் வரும் அப்படிங்கிற நையாயக்கம் இருக்கணும். இப்படி இந்த முறையில் வருது. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பொருளையும் பிரகாசிக்கணும், அப்பத்தான் நமக்கு தெரியும். மற்ற பொருள்கள்லாம் பிரகாசிக்கட்டும், இருட்டையும் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும். இருட்டா இருக்கு, இருட்டை வெளிச்சத்தை போட்டா காட்டுறது இருட்டா. அப்ப எல்லா பொருளையும் உங்களுக்கு காட்டி கொடுப்பதற்கு அவர் ஒரு ஒளியை அது மேல செலுத்துறார். அந்த ஒளி செலுத்தின பிறகுதான் உங்களுக்கு அந்த அறிவு வருது. எல்லா பொருளும் அதனால்தான் குடத்தை பார்த்த பிறகுதான் குடமானது நமக்கு அறியப்படுகிறது. அது இல்லைன்னா குடத்தை பார்க்காமலேயே உங்களுக்கு குடம் வரட்டுமே, குட ஞானம் வரட்டுமே அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல போறேன் நீங்க? உங்களுக்கும் குடத்துக்கும் சம்பந்தம் இல்லை சார், நான் கண்ணால பார்த்த பிறகுதான் எனக்கும் குடத்துக்கும் கான்டாக்ட் ஏற்பட்டுருக்கு, குடத்துலேயே அறிவு வருது எனக்கு. அப்ப என்ன, அந்த குடமானது உங்களோட சம்பந்தப்பட்டால் உங்களுக்கு அறிவு வரும். அதே போல உங்களுக்கு அறிவு வரும்படி தூண்டுபவர் யாருன்னு அந்த பரமாத்மா. அதனால்தான் சர்வவித் பானு ஒளியை கொடுப்பவர். நீங்க எந்தெந்த பொருள்களை பார்க்கிறீர்களோ அந்தந்த பொருளுடைய அறிவு உங்களுக்கு வரும்படி அனுகிரகப்பட்டவர். நம்ம என்னமோ சிம்பிளா நம்ம நினைச்சிருக்கோம், பகவான் உங்களுக்கு எவ்வளவு சகாயம் பண்ணுகிறார் என்கிறத நல்லா யோசனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். உங்களுக்கு எல்லாம் கண்ணெல்லாம் நன்னா இருக்கு சார், ஒரு பொருளை பார்த்தாலும் அறிவே நமக்கு வரலைன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அப்படின்னு சூன்யமா இருக்கு. உலகத்துல ஒண்ணுமே தெரியும். இந்த அறிவு நமக்கு வரணுமையினால் என்ன பண்ணியா, இதை நீங்க பார்த்ததுமே அந்த பொருளுடைய அறிவு உங்களுக்கு வரட்டும் அப்படிங்கிறது அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ஒளியை உங்களுக்கு கொடுத்ததுனாலதான், அறிவை உங்களுக்கு வரும்படி அனுகிரகம் பண்ணினதுனால்தான் அது வரும். அவர் தான் அனுகிரகம் பண்ணினார்னு எப்படி சார் தெரியும்னு? அவர் அனுகிரகம் பண்ணலைன்னு தெரியல. என்ன கண்ணால பார்த்தாலே சில பேருக்கு பொருள் தெரிய மாட்டேங்கிறது பார்த்தீங்களா? அந்த கண்ணானது அதோட சம்பந்தப்படணும், அப்புறம்தான் உங்களுக்கு தெரியுது. அந்த கண்ணையை சம்பந்தப்பட்டால் அறியக்கூடியதான கண்களை அவர் தான் உங்களுக்கு கொடுத்தார். அந்த கண்ணுக்கு பார்க்கக்கூடியதான திறமையும் அவர் தான் உங்களுக்கு கொடுத்தார். ஏன்னா பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? வெறும் ஒரு பிந்துவா தானே இருந்தது. அதுலிருந்துன்னா இத்தீர் வந்தது. கொஞ்சம் யோசனை பண்ணிங்க, உங்க சரீரத்துல இத்தனை பதார்த்தங்கள் தோணித்தே, இத்தனை பதார்த்தங்கள் உண்டாச்சு, எப்படி உண்டாச்சு ஏதாவது நினைச்சு பார்க்க முடியுமா? முடியாது. அத்தனை பதார்த்தங்களும் உங்களுக்கு அந்த பரமாத்மா கொடுத்திருக்கா. ஆகையா எல்லாவற்றையும் உங்களுக்கு அறியும்படி கொடுத்திருக்கிறதுனால அவருக்கு நம்ம என்ன பேர் சொல்லிருக்கோம்? பானுஹோ, பொருள்களை உங்களுக்காக ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அதனால பாதீதி பானுஹோ. அதோட மட்டுமில்ல, சாதாரணமாக ஒரு ஒளி இருந்தால் மட்டும் போகாது, ஸ்பெஷலாக ஒளி வேணும். அப்போ தான் நமக்கு நல்லா புரியும். ஜெனரலாக மந்தாந்தகாரமாக இருந்தால் போகாது, அது நாம் அறியக்கூடியதான ஒரு தன்மை வேணும். அதற்கு தனியாக பிரகாசிக்கிறார். அதான் எத ஜெகத் பாசய தேகிலம் தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. உள்ளூர இதயத்துக்குள்ள ஒரு ஒளியாக இருக்க, அந்த ஒளியினாலும் பொருள் மேலே விழுந்து பார்ந்து அறியப்படுகிறது. ஆனால் அந்த பொருள் உங்களுக்கு அறியக்கூடியதான நிலைக்கு வருவதற்காக சூரியன் சந்திரன் இப்படிப்பட்டதான தேஜஸ்களை தயார் பண்ணியிருக்கார். சூரியன் ஒளித்து அதனுடைய கிரணங்களை அவர் ஒளியை குடத்துக்கு மேலே போடுவார். பிறகு நீங்க கண்ணானது அது போய் பார்க்கும். அப்பொழுது இந்த கண்ணு அந்த சூரியன் ஒளியோட சேர்ந்ததான குடத்தை பார்க்கும். அப்புறம் உங்களுக்கு ஞானம். சூரியனுடைய ஒளி சேராம குடம் இருந்ததையானால் உங்க கண்ணு அது மேல பார்த்தாலும் ஒன்றும் ஆகாது. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறவர்? முதல்ல பாக்கிய தேஜோ ரூபமா இருந்து கொண்டு பொருள்களை சாதாரணமாக ஒழித்து எல்லோருக்கும் பார்க்கக்கூடியதான நிலையை அளித்து யார் அதை பார்க்கிறார்களோ அவர்களுக்கு விசிஷ்ய என்னென்ன ஞானம் வரணும் என்று அனுகிரகம் எடுக்கிறார். பார்க்கிறவன் அந்த அறிவை அடையிறான், பார்க்காதவன் அந்த அறிவை அடையல. ஆனா அந்த குடமானது உலகத்துல எல்லோருக்கும் பிரகாசித்து சூரியனுடைய கிரணங்கள் உலக அந்த குடத்து மேல விழுமையானால் யாராலும் பார்க்கலாம். ஆனா யார் பார்க்கிறானோ அவனுக்குத்தான் அறிவு வரும், மற்றவனுக்கு அறிவு வராது. இதான் பாருங்க, இத குளிர் இது நெருப்பு அங்க இருக்க, நெருப்பு இருந்த போதிலும் யார் கிட்ட போறாளோ அவளுக்கு தான் அவளுடைய ஒரு குளிரானது நீங்கும். எட்டி அங்கே இருந்தும் அந்த குளிர் நீங்குமோ? நீங்க. அதே போல பகவான் என்ன பண்ணியிருக்க, தன்னுடைய அர்ச்சாவதாரம் தன்னுடைய நாமாக்கள் தயார் பண்ணி வேந்தத்துல வச்சிருக்க. யார் அதை கடைபிடிக்கிறானோ அவனுக்கு நல்லது நடக்கும், யார் அதை கேர் பண்ணலையோ அவன் பாட்டுங்க வந்துட்டு இருக்க, அவன் கர்மாவ அனுபவிச்சுட்டு இருக்க. ஆகையால் எல்லோருக்கும் நல்லது நடக்கணும் என்று எல்லாவற்றையும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, பானுகோ. வெறும் அறிந்தவர் மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லா நிலையும் பெற்றவர் மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் அறிந்து எல்லோருக்கும் நன்மையை உண்டாகணும் எனக்கூடியதான எண்ணத்தில் அவளுக்கு எல்லா ஒளியும் அறிவையும் கொடுத்துருக்கார். அதான் தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. தஸ்ய பாரா, அவருடைய ஒளியினால தான் மற்றவர்கள்லாம் ஒலிக்கிறது. இது சூரியனோ சந்திரனோ நெருப்போ மின்னலோ அல்லது நட்சத்திரங்களோ எல்லாமும் எதனால் ஒழிக்கிறது, அந்த பரமாத்மாவை தான் ஒழித்து கொண்டிருக்கு. இதுதான் பகவத்கீதையில யதாதி ஜகதம் தேஜஹ ஜகத்பாசய தேகலம் யச்சந்திரமசு யச்சாக்னௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யதாதி ஜகதம் தேஜஹ, சூரியனிடத்தில் இருக்கக்கூடியதான ஒளியோ சந்திரனிடத்திலே ஒளியோ நெருப்பில் இருக்கக்கூடியதான ஒளியோ எல்லாம் ஏதுன்னு நான் கொடுத்ததுன்ற. உங்க அதுல ஃபேன்ல கரண்ட் இருந்தாலோ பல்புல கரண்ட் இருந்தாலோ ஹீட்டர்ல கரண்ட் இருந்தாலும் எங்க இருந்து வந்தது, மெயின் சுவிட்ச்ல இருந்து வந்தது. அதேதான் சர்வவித் பானுத்தியாதி ஸ்மிருதேச்ச சர்வவிச்சாசோ பானுச்ச இது சர்வவித் பானு. அதற்கு பேருக்கு விஸ்வக்சேனோஜனஹர்தனஹா. விஸ்வக்சேனஹா என்ற இந்த விஸ்வக்சேனஹான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இவரை சைவால் எல்லோரும் விஸ்வக்சேனர் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பிள்ளையார்னு ஒருத்தரை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். இந்த கணபதினு நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம எந்த ஒரு செயல் பண்றதா இருந்தாலும் முதல் முதல்ல யார தியானம் பண்ணிட்டு இருக்க, கணபதி. கணானாம் துவா கணபதி கம் ஹவாமஹே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த கணபதியை ஸ்தோத்திரம் பண்றோம். இந்த கணபதிங்கிறவரை முதல் முதல்ல வேதங்கள்ல பிரம்மணஸ்பதினு சொல்லுங்க. ருக்வேதத்தில் சொல்லும் பொழுது பிரம்மணஸ்பதிங்கிற சூத்திரத்துல தான் இந்த கணபதி. கணம்னா கூட்டம்னு அர்த்தம், கூட்டங்களுக்கு அதிபதி. ருத்ர கணங்கள் நிறைய பேர் இருக்க, அவளுக்கெல்லாம் கண்ட்ரோல் இருக்க. அது மட்டுமல்ல மற்ற நிறைய கணங்களுக்கு அதிபதியா இருக்க. இவர் சொன்னபடி எல்லாரும் நடந்துக்கிறார். இவரை கணபதினு சொல்லிட்டு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம். இவருக்கு என்னன்னா விக்னகிருத் விக்னநாசனா. விக்னத்தை கொடுப்பவரும் அவர் தான், விக்னத்தை போக்குறவரும் அவர் தான். அதே போல மகாவிஷ்ணு பயக்ரத் பயநாசனா ரெண்டும் பார்க்க போறோம். பயத்தை கொடுப்பவரும் அவர் தான், பயத்தை நீக்கப்பவரும் அவர் தான். ஏன் சார் கொடுப்பானே அப்புறம் நீக்குவானேன்னா, சேத்துல காலை வைப்பானே அப்புறம் அலம்புவான். மனுஷர்களுக்கு பயத்தை கொடுத்து வேணும்னு கொடுக்கல, வேணும்னு நீக்கல. பயமானது எதனால வந்தது, நீங்க பண்ணிருந்தான பாபத்தினால பயம். முன்னாலே சொல்லியிருக்கேன், எந்த பகவானும் உங்களுக்கு அனாவசியமாக எந்த ஒரு சுகத்தையோ துக்கத்தையோ கொடுக்க மாட்டார். உங்களுடைய கர்மாவுக்கு தக்க மாதிரி தான் வரும். ஒரு துன்பம் வந்தது, ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்ததுமே எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அதே சந்தர்ப்பத்தில் பல பேர் பல விதமாக ரியாக்ட் பண்றாங்க. நமக்கு ஒரு கவலை வந்ததுன்னா கவலை வந்திருந்த என்ன பண்றதுன்னு டிப்ரெஸ் ஆகி ஒரு காரியத்தையும் பண்ணாம இருக்கிற வாழ்லாம் விஷண்டு அப்படின்னு இருக்கிறவா சில பேர் கவலை. இன்னொருத்தருக்கு கவலை வந்தது, அவர் என்ன பண்ணார் சார், நமக்கு கவலை வந்திருக்கு சார், கவலை வந்து அனுபவிச்சு தீப்போம், இன்னொருத்தரை பத்தி நம்ம கவலையை பட வேண்டாம், என்ன பண்றது வந்திருந்து தலை எழுது அப்படின்னு விட்டுருவா சில பேர். சில பேர் கவலை வந்ததுன்னா, இந்த கவலை வந்ததுனால நான் என்ன பண்ணும், நாளைக்கு கவலை வராம இருக்கிறதுக்கு வழி ஏதாவது இருக்கா பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்றோம் அப்படிங்கிறவன் சிலது. இனிமேல இந்த கவலை பர்மனண்டா நமக்கு வராம இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பிரவச்சிருது. அவளுக்கு தான் வைராக்கியம். இந்த வைராக்கியம் வர்றதுக்கு எப்படி இப்படி, அதனால ஒரு மனுஷன் ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு விதமாக தான் நடந்து கொள்வான் எனக்கூடியதான நிர்பந்தம் இல்லை, பல விதமாக நடந்து கொள்கிறான். இப்பொழுது இந்த கணபதி என்ன பண்ணிட்டு இருக்கார் உங்களுக்குன்னா, உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான பாபங்களை நீக்கி உங்களை நல்ல வழியில தோண்டிட்டு இருக்கார், காயத்ரி மந்திரம் மாதிரி. அதே தான் கணபதிக்கு ரொம்ப விசேஷம். அவருக்கு ஒரு வாகனம் இருக்கு. இந்த வாகனங்களை பத்தி என்ன, பகவானுக்கு ஏன் சார் வாகனம் இருக்கு, அவருக்கு என்ன இது இல்லையா, அவர் என்ன காரா வெளியில போறதுக்கு, அவருக்கு வாகனம்னா ஒரு வண்டின்னு நினைக்கப்படாது நீங்க. ஏன்னா அவதான் சர்வவித சர்வஜானம் சர்வசக்திகள்லாம் இருக்கு. எங்கே போனாலும் மனசால நினைச்சா அங்கே போயிடுவார், அதுக்கு வாகனம் இருக்குது. நமக்கு வேற வழி இல்லாததுனால தான் பெட்ரோல் போட்டுட்டு கார் வச்சுட்டு அதுக்கு மெயின்டெனன்ஸ் கட்டிட்டு அவஸ்தப்பட்டு எதோ பண்ணிட்டு இருக்கு. ஆனா விவகாரம் என்னன்னு அவர் அப்படியெல்லாம் கிடையாது. அடுத்த கணம் நான் இங்கே வேற எங்கேயாவது பிரம்மலோகத்தில் இருக்கேன்னா நான் கண்ணை போண்டு அங்கே இருப்பார், இங்கே ஆஃபா அங்கே ஆன் அவ்வளோதான். அவ்வளவு சொல்லுவோம், தேவதைகளுக்கு அந்த சக்தி இருக்கு. அப்படிப்பட்டதான சக்தி இருக்கிறப்ப அவளுக்கெல்லாம் வாகனங்கள் எதற்கு, அல்லது இந்த வாகனங்களை பார்த்தீங்கன்னா இந்த வாகனத்தை இதனால போறதுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு எலியை வச்சுட்டு எலி மேலே உட்காந்து கணபதி போகணும்னு எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்க, அப்படி பாருங்க. அதே போல காக்கா கணேஸ்வரனுக்கு வாகனம்னு சொல்றேன், அவர் போகணும்னு நினைச்சார்னா காக்கா பறந்து போனேன்னா இவருக்கு வெயில் படுமா படாது, இதை யோஜனை பண்ணினோமா நம்ம பண்ண. அப்ப இந்த இதுக்கு தத்துவம் என்ன கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்க, தத்துவங்களை யோஜனை பண்ணும் பொழுது கணபதிக்கு நாம ஒரு வாகனத்தை சொல்லிட்டு இருக்கோம். என்ன வாகனம், மூஞ்சூர வாகனமா வச்சிருக்கோம், எளிய வாகனம் வச்சிருக்கோம். இந்த குரூப்ல இருக்கக்கூடியதான பிராணிகளுக்கு ஒவ்வொரு சுவாவம் உண்டு. எலியானது என்ன பண்றது, ஒரு பொருளை சாப்பிடணும்னு நீங்க ஏதாவது வடை அது இது பண்ணி வச்சோன்னா, ஏதாவது இங்கே வண்ணில் வச்சுட்டு மூடாம வச்சுட்டேன்னா அது அங்கேயே உட்காந்து சாப்பிடாது. எலி வரும், அது அங்கேயே உட்காந்து சாப்பிடாது. அதை அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க எங்கே துணிமணிகள்லாம் பட்டப்படவெல்லாம் வச்சுட்டு அந்த இடத்துல கொண்டு போய் இதை வச்சு கொஞ்ச தூரம் அதையும் சாப்பிட்டு இந்த புடவையும் கடிச்சுட்டு அப்படி போகும். அதனுடைய சுவாவம் அது என்ன, அதனால தான் அதுக்கு மூஷகம்னு பேர் வச்சிருக்கு. மூஷகம்ங்கிறதுக்கு முஷஸ்தேயேங்கிற தாது, திருடி சாப்பிடுவது அதான் அதனுடைய வழக்கம். அதனால்தான் அது என்ன பண்றதான், உங்க மனசுல இருக்கக்கூடியதான பாபங்களை மனசுல வைக்காமல் அது வேற இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கே அதை க்ளோஸ் பண்றது. ஸோ அதனுடைய மிச்சம் மீதி கூட உங்க மனசுல இருக்கப்படாதான். அதனால தான் கணபதிக்கு நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம், மூஷிக வாகனம்னு பேர் வச்சிருக்கோம். விவகாரம் என்ன, அது எதுக்காக அவருக்கு என்ன அவ்வளவு பெரிய கணபதிக்கு இவ்வளவு சின்ன மூட்டுக்கு அது உட்காந்து என்ன ஆயிடும் சார் அந்த வாகனம் அப்படின்னு நினைக்கல. அதே மாதிரியே சுப்பிரமணிய சுவாமிக்கு நாம மயில் வாகனம்னு வச்சிருக்கோம். இந்த மயில உட்காந்து அவர் என்ன இருந்துக்கு போறது, அதனால்தான் அவர் பூமியை சுட்டி வர்றதுக்கு லேட் ஆயிடுதுன்னு அவன். அது வேற இருந்ததுன்னா பரவாயில்ல, வேகமா போறப்ப குதிரை இருந்தா வந்து இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, இந்த மயிலானது அந்த தோகையை விரிச்சுண்டு ஆனந்தமாக இருக்கும் எப்பொழுது மேகங்களை பார்த்த. அதே போலயே சுப்பிரமணிய சுவாமியை அனுசந்தானம் பண்றவாளுக்கு இந்த புண்ணிய கர்மாக்கள் வரும்பொழுது அவ சந்தோஷமா ஈடுபடுவாளா எல்லா செயல்லையும். ஸோ நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா பக்தியானது நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவன் அந்த வாகனத்தை, இப்படி மனசுல பக்தியை அதிகப்படுத்துறதுக்காகவே மயில் வாகனத்தை கொடுத்த அப்படின்னு ஒவ்வொரு வாகனத்துக்கும் தனித்தனியாக ஒரு பர்பஸ். ஆனா இந்த மகாகணபதி என்ன பண்ணிட்டு இருக்கார், இப்படி எல்லோருடைய பாபத்தையும் நீக்கி நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் கணபுருஷர்களே கூட்டம் கூட்டமா இருக்கிறவால தன்னுடைய கண்ட்ரோல வைத்துக் கொண்டிருக்கிறார். அதோட இல்ல, தேவதைகளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமையானால் கணபதி என்ன பண்றாரா, அங்கே போனதுமே இவன் இந்த கணங்களை அங்கே விடுறான் யுத்தத்துல. அந்த கணங்களை பார்த்ததுமே அரக்கர்கள்லாம் ஓடி போயிட்டுருக்கலாம். ஏன்னா இந்த கணங்கள்லாம் ருத்ர கணங்கள் பிரமத கணங்கள்னா எப்படி யுத்தம் பண்ணணும்னு தெரியாது. சாதாரணமாக யுத்தம் பண்றதுக்காக சில வழிகளை வச்சுட்டு இருக்கா, என்ன வழி அம்ப தூக்கி போடணும் இல்ல கதா யுத்தம் பண்ணணும் இப்படி. அப்படி இல்லாமல் இது இஷ்டமாக யுத்தம் பண்ணிட்டுன்னு அவளுக்கு எப்படி தெரியும், அனுமார் சுந்தரகாண்டத்துல ராட்சதரோட யுத்தம் பண்றார். என்ன பண்ணினார், தாபா கட்டை எடுத்துனா அதனாலேயே கொண்டுட்டார். நம்ம பேரு தாபா கட்டை விழுதுன்னு எப்படி அட்டாக் பண்றதுன்னு அவளுக்கு தெரியுமா? அவளுக்கு தான் பிராக்டிஸ் இல்லையா சார். ஒரு மரத்தை புடுங்கி அதனால அடிச்சாராம். நீங்க அம்பு போட்டு என்ன பிரயோஜனம்? கையில கத்தி இருக்கு சார், மரத்தால அடிச்சா அவனால என்ன பண்ண முடியும்? பாருங்க, கல் எடுத்து வீசினாரா, கல் மேல விழுந்ததுன்னா அம்புனால கல்லை எப்படி உடைக்க முடியும்? அப்பொழுதே ஏதோ ஒன்று ரெண்டு நாலஞ்சு அம்பு போட்டா உடஞ்சது ஓரளவுக்கு. இருந்தாலும் கல் பெரிய கல் பாராங்கல்ல மேல விழுந்த அவ்வளவுதானே. இப்படி இந்த கணங்கள் எல்லாம் என்ன பண்றது, விசேஷமாக எல்லா பக்கத்துலயும் போய் சாதாரணமாக யுத்தம் இல்லாமல் அவளுக்கு வழக்கம் இல்லாததான ஆயுதங்கள்னால யுத்தம் பண்ணி அவ ஜெயிக்கிறார். அதனால கணபதிங்கிறாரு என்ன அர்த்தம், தேவதா கணங்களுக்கு சகாயம் பண்ணி கொண்டு அரக்ககளை கொள்பவர். இது கணபதியினுடைய பெயர். ஆனா இந்த கணபதிய வைஷ்ணவாள் மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபமாகவும் அவருக்கு ஒரு நாமத்தை போட்டு இவர் விஸ்வக்சேனர்னு பண்ணிட்டார். இந்த விஸ்வக்சேனகாங்கிற பதத்துக்கு என்ன, விஸ்வக்குன்னா எல்லாம் அர்த்தம், எல்லா சேனையும் உள்ளவர். இதே போல இவருக்கு ஒரு தம்பி வந்திருக்கார், அவருக்கு தேவசேனாபதினு, தேவதைகளுடைய சேனைக்கு ஹெட், கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் ஃபோர்சஸ், தேவா சேனாபதி. அப்படி பிரிக்கணும், தேவதர்களுடைய யாதொரு சேனை இருக்கோ அந்த சேனைக்கு சைன்யத்துக்கு அதிபதி. ஒருத்தர் சொன்னார் தேவசேனா பதிகின்ற, அவருடைய ஆத்துக்காரர் பேரையும் தேவசேனா, வள்ளி தேவசேனான்னு ரெண்டு. ஸோ தேவசேனாபதின்னு தேவர்களுடைய சேனைக்கு பதியாகவும் இருக்கார், தேவசேனாங்கிற அம்மாவுக்கு ஆத்துக்காரராகவும் இருக்கார். இப்படி ஆனா அவர் எப்படின்னு, அவர் மாயைய பேதனம் பண்ற வந்தவர். தாரகாசன் வந்திருக்கார், அவ பரமேஸ்வரிடத்துல தபஸு பண்ணி மகாபலத்தை அடைஞ்சு உலகத்தை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அவர் ரொம்ப ஆட்டோக்ரட்டா ஆயிட்டார். ஆனா எல்லோருக்கும் துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார். தேவதைகள்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது பரமேஸ்வரனுடைய பையன் வருவார், அவர் வந்து சரி பண்ணிடுவார் அப்படின்னாரு. பார்க்கணும், ஏ நமக்கு ஒரு ப்ராப்ளம் தலைவலின்னா ஒண்ணுங்க, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ, ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு 16 வயசாயி அது யுத்தங்கள்லாம் கத்துண்டு அப்புறம் யுத்தம் பண்ணோம்னா என்ன பண்றது? சில சமயத்துல தேவதைகளுக்கு இப்படிப்பட்டதான கட்டமும் வருதுன்னு பரமேஸ்வரனுக்கு, அப்ப பரமேஸ்வரனுக்கு சீக்கிரம் குழந்தைய பிறக்கணும்னு இவன் எல்லாம் பிரார்த்திச்சுட்டாலும் இப்படி எல்லாம் சிரமப்பட்டு அதுக்கப்புறம் பிறந்தார் வந்தார். அப்புறம் அவர் அந்த திருச்செந்தூர் இடத்துல உட்கார்ந்துட்டு யுத்தம் பண்ண, யுத்தம் பண்ணினா அந்த தாரகாசுரன் அந்தந்த லோகத்துல இருந்து கொண்டு அங்கிங்க பாணங்களை போடுறது, திரும்பி இவர் பாணம் போட்டேன்னா அந்த லோகத்தை வைக்கெட் பண்ணி இன்னொரு லோகத்துல இருக்குது. அப்படியெல்லாம் சித்தப்பொழுது அம்பாள்கிட்ட போகும்பொழுது அம்பாள் என்ன பண்ணினா, அவருக்கு சக்தின்னு ஒரு ஆயுதத்தை கொடுத்தார். அந்த சக்தியானது என்ன பண்றது, அது வந்து மாயைய பொழந்துது, மாயைய பொழந்து சரியான அறிவை உண்டு பண்ணிட்டு அதற்கு பிறகு அவர் எங்கே சாரக்காரன் இருக்கான்னு கண்டுபிடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் கொண்டுட்டார். இப்படி சாதாரணமாக கதை நம்ம பார்த்தோம். அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன பேரு, சக்திதரன் அப்படிங்கிற, சக்தினா வேலுள்ளவர், வேலன் அப்படிங்கிறன்னா தமிழ்ல இந்த வேலன் வேலுடையவர் அப்படிங்கிறத சம்ஸ்கிருதத்துல சக்திதரன் சொல்லிட்டுருக்கோம். அதே மாதிரி மகாகணபதி இந்த சுப்பிரமணிய சுவாமி பிறக்கிறதுக்கு முன்னாலேயே தேவகணங்களை காப்பாற்றி கொண்டிருந்தவர். ஆகையால் இவருக்கு விஸ்வக்சேனர்னு தனியா பேர். விஸ்வக்குங்கிற பதத்துக்கு எல்லாமும் அர்த்தம், எல்லா விதமான சேனையும் உள்ளவர், ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டு எல்லாம். அதான் பார்க்கணும், சுப்பிரமணிய சுவாமி சேனையெல்லாம் ரெகுலராக யுத்தம் பண்ணக்கூடியது, நல்லா பலசாலிகளா இருக்கிறவா அப்படிப்பட்டது. இங்க மகாகண்ட தேவையில் ருத்ரகணங்கள் பிரமத கணங்கள், அது எப்படி மேல விழும்னு தெரியாதுன்னு. அதான் ரொம்ப கஷ்டம். பாரத யுத்தத்துல யுத்தம் நடந்துட்டு இருக்க எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இருந்தா போல இருந்து அனுமர் அந்த அர்ஜுனுடைய தேருக்கு மேல உட்காந்து விசித்திரமான ஒரு சவுண்டை கொடுத்தார். என்னடா அர்ஜுனர், ஒரு 200-300 பேர் அந்த சத்தத்தை கேட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாராம். என்ன பண்றது, வெறுமன கொட்டா விட்டார் அனுமர். அவ்வளவுதான், என்ன எப்படி என்ன ஆகும் தெரியும், யுத்த காலத்துல எந்த சந்தர்ப்பம் என்ன, எல்லோருமே ஒரு டென்ஷன்ல தானே இருக்கான், எந்த அம்பு மேல விழுமோ எப்ப பிராணம் போகுமோங்கிற நிலையில தான் யுத்தம் பண்ணிட்டு இருக்கா. இப்படி விசித்திரமான ஒரு சத்தம் வந்துருந்தானே போயிடுது. அது போல மகாகணபதியினுடைய சேனைகள் அப்படி இருக்கு. அதனால இவருக்கு விஸ்வக்சேனர்னு பேர். இந்த விஸ்வக்சேனரை ஆராதனம் பண்றதுங்கிறது வைஷ்ணவ சம்பிரதாயத்துல லக்ஷ்மி தந்திரம், பாஞ்சராத்திரம் இது போல தந்திரங்கள்ல விஸ்வசேன ஆராதனம் விசேஷமாக செஞ்சிருக்கு. சத்ரு ஜெயத்துக்கு பண்ணக்கூடியது, சத்ரு ஜெயத்துக்கு சுதர்சன மந்திரம்னு ஒரு மந்திரம், அது சாதாரணமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்க. அந்த சுதர்சன யாகம்னு சொல்லிட்டு இருக்க. அப்பிரதி சமாதேயமாக சில தோஷங்கள் இருக்கமையனா சுதர்சன யாகம் பண்ணணும்னு சொல்லுது. அப்படின்னு ஏதோ ஏவல் பில்லி சொல்லி அப்படின்னு வச்சுட்டான்னு பயந்துட்டு இருக்கா பாத்தீங்களா சில பேர். அப்படி இருக்கிற வாழ்க்கெல்லாம் இந்த சுதர்சன யாகம் சுதர்சன மந்திரம் அப்படின்னு சொல்றதுன்னு சொல்லி அது ரொம்ப செலவு பண்ணிட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா சில பேர். அதே மாதிரி சில யாராவது நமக்கு தீங்கு பண்ணிவிட்டா அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவா விஸ்வசேன ஆராதனை பண்ணிட்டு இருக்கா. இந்த விஸ்வசேன ஆராதனமும் என்ன பண்றது, மனுஷன் இருக்கக்கூடியதான பாபங்களையும் சத்ருக்களையும் நீக்கி உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த சத்ருக்களையும் போக்கி இவாட நல்ல வழி கொடுக்கிறது. இதுதான் விஸ்வசேனருடைய ஒரு தத்துவம். அது ஆச்சாரியால் சொல்றாங்க, விஸ்வக்கு அவ்வயம் சர்வ இத்யர்த்தே. விஸ்வகுங்கிற பதமானது அவ்வயம், அது என்ன சர்வாங்கிற அர்த்தத்தில், அதனால விஸ்வசேனா சர்வசேனான்னு அர்த்தம். விஸ்வக் அஞ்சதி பலாயதே தைத்திய சேனாக, அரக்கர்களுடைய சேனைகள் இவரை கண்டதுமே, இவருடைய சேனைகளை கண்டதுமே எல்லா திக்கிலையும் ஓடுகிறார்கள். விஸ்வக் அஞ்சதி பலாயதே தைத்திய சேனாக எஸ்ய ரண உத்தியோக மாத்திரேனா, இவர் யுத்தத்துக்கு வந்தாரு தெரிஞ்சாலே வரும் ஓடி போயிடுறாள் அப்படி விஸ்வக் சேனஹா அப்படின்னு இவரை விசேஷமாக சொல்லியிருக்கு. அதற்கு பிறகு ஜனார் தனஹா பகவானுடைய நாமக்கள், நாராயணாங்கிற நாம மாதிரியே ஜனார்தனஹாங்கிற நாம ரொம்ப பேர் உலகம் முழுக்க வியாபிச்சிருக்கு. ரொம்ப பேர் ஜனார்தனஹான்னு பேர் வச்சுட்டு இருக்க. இந்த ஜனார்தனஹாங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம், ஜனங்களை காப்பாற்றுபவர் ஜனங்களை அழிப்பவர். இந்த ரெண்டு அர்த்தம் சொல்லலை சார், இது ரெண்டும் பரஸ்பர விருத்தமா இருக்கேன்னா சாதாரணமா அப்படி இருக்கும் சம்ஸ்கிருதத்துல. அனுரூபம்னாலும் பிரதிரூபம்னாலும் ஒரு மாதிரின்னு அர்த்தம். என்ன பண்றது, அது நீங்க என்ன ஜனார் தனா ஜனங்களை காப்பாத்துறார், நல்ல மனுஷியால இருப்பாரையானால் அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார். மனுஷியால நல்லவர் கேட்டவர் எல்லாரும் நீங்க தானே சுட்டி பண்ணியிரு, அவ அவளுடைய கர்மாவுக்கு தக்கவாறு மாயினால அவளை சுட்டி பண்ணியிருக்கு. இல்ல நல்லவா கெட்டவா யாரு அப்படின்னு மறுபடியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். மாயினால மனுஷியனுக்கு சரீரத்தையும் மனதையும் கொடுத்திருக்கார், மாயிகமான உலகத்துக்குள்ள உங்களை போட்டு வச்சிருக்கார், உங்களுக்கு சுகதுக்கங்கள் கர்மா பிரகாரம் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அதை அனுபவிக்கிற காலத்துல நாம் நல்ல வழியில திரும்பி சத்துக்களை நாடி நல்ல வழியில சாஸ்திரியமாக ஒரு ஒழுங்காக நம்ம வாழ்க்கையை கடத்து கொண்டிருந்தோமே ஆனால் அவளுக்கு சேவையா இருக்கும். அப்படி இல்லாமல் எனக்குத்தான் கட்டம் வந்திருக்கு, ஊர்ல இருக்கவெல்லாம் சௌக்கியமா இருக்கேன், கட்டத்தை தேடி எனக்கு கொடுத்தார் பகவான் அப்படின்னு நினைச்சு பகவானையும் வச்சுட்டு இவரையும் பண்ண வேண்டியதான கர்மாக்களையை விட்டுவிட்டு கெட்ட வழியிலேயே போய் கொண்டிருந்தானே ஆனால் அவரை ஹிம்சை பண்ண வேண்டியதான நிர்பந்தம் உண்டு. ஸோ ரெண்டும் அவர் பண்ணிட்டே இருக்க. ஸோ நீங்க பண்ணக்கூடியதான புண்ணிய பாப கர்மாக்களுக்கு தாங்களுடைய எடுத்துக்கொள்ளக்கூடியதான செயல்களுக்கு இந்த செயலானது நீங்க தான் எடுத்துட்டு இருக்க, பகவான் பண்ணல. பகவான் உங்களுக்கு மனதை கொடுத்தார், புண்ணிய பாபங்களை கொடுத்தார், சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கார். ஆனா அதுல எப்படி நீங்க கையாளணும், அவைகளை எப்படி நீங்க உங்க வாழ்க்கைகளை உபயோகப்படுத்திக் கொள்ளணும் என்கிறது தாங்களா பண்ணி கொண்டதுதான் உங்களுக்கு ஃப்ரீவில்லுங்கிறது இருக்க மனசு இருக்கு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியா காரிய பவத்திதோ, நீங்க எப்படி நடந்துக்கணும் எப்படி நடந்துக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரத்தை கொடுத்துருக்க. சாஸ்திரம்னு என்ன சார், வேதம் தான் சாஸ்திரம். சாஸ்திர யோனிவாது வேதங்களுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியலையே சார், அதை நாங்கள் படிக்கலையே படிக்க முடியலையே. வேதங்களே படிச்சிருந்தானே எங்களுக்கு உத்தியோகம் எப்படி கிடைக்கும், எப்படி நாங்கள்லாம் வாழறது, ரொம்ப கஷ்டப்படுமே, அதனால தான் வேதங்களை வாசிக்கல, வேதத்தில் எப்படி தெரியும், இதில் தெரியாத எங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும் இப்படிலாம் கேட்கலாம். நீங்கள் உங்களை வாசிக்கப்படாதுன்னு சொன்னீங்க, மற்றவர்கள் வாசிக்கும் பொழுது இதை வாசிக்கப்படாதுன்னு சொன்னோமோ, நீங்கள் வாசிக்கலை அதுக்கு முன்னால பின்னால் வாசிக்கலாமோ இல்லையோ, ஏதோ உத்தியோகத்தை போயிட்டு அப்புறம் வாசிக்கலாமோ இல்லையோ, வேதத்தை வாசிக்காத போனாலும் வேதத்துல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருக்கலாமோ இல்லையோ, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு பெரியவர்களை நாடி அறியலாமோ இல்லையோ, வேதத்துல இருக்கக்கூடியதான வழிகளை கடைபிடிக்கலாமோ இல்லையோ, விட்டுவிட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாது தெரியாதுங்கிற அபிப்பிராயத்தில் விட்டுருக்கோம். இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னு டைம் இல்லை சார், டைம் இல்லைன்னு எப்ப சொல்ல முடியும், மற்றவர்களுக்கெல்லாம் சமயம் உபயோகப்படுத்தலையா, நம்ம மணிக்கணக்காக செல்போன்ல பேசிட்டே இருக்கா பாருங்க ரோட்லயே, பாதி ரோட்ல நின்றுட்டு ரோடு கிராஸ் பண்றப்ப பேசிட்டு இருக்கு. இது எவ்வளவு ஒழுங்கா ரோட்ல போயிட்டு இருந்தாலே யமதன் ராஜா எங்க இருக்காருன்னு தெரியல. ஒரு கையில காதுல செல்போனு ஒரு கையில ஏதோ வச்சுட்டு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இந்த பக்கம் லாரிக்காரன் அடிக்கிறான், அந்த பக்கம் இது பண்றான், ஆனா உழைச்சிட்டு இருக்கானு. அது ஏதோ பகவானுடைய அனுக்கிரகம்னு சொல்ல வேண்டியதுதான். இன்னைக்கு இருக்கக்கூடியதான சந்தர்ப்பங்கள்ல அப்படி நமக்கு பொழுது இல்லையே நம்ம சொல்றது தான். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கத்துக்கலாம், வேதத்தை கத்துக்கலாம் இல்ல, வேதத்துல என்ன சொல்லியிருக்கு நாம் அதுல ஏதாவது ஓரளவுக்காவது இம்மி அளவுக்காவது உபயோகப்படுத்துறோமா? அந்த வேதங்கள் மட்டும் இல்லாமல் பகவான் என்ன பண்ணியிருக்கார், அந்த வேதோக்தமான அர்த்தங்கள் புரியணும் என்பதற்காக இதிகாச புராணங்களை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். வேதவியாசர்னால தானே வேதவியாசராக அவதாரம் பண்ணி 18 புராணங்களை எழுதினார், மகாபாரதத்தை எழுதினார், பிரம்மசூத்திரங்களை எழுதினார், பகவத்கீதையை நமக்கு கொடுத்திருக்கார். ஆகையால் எனக்கு தெரியாது என்று சொல்றதுக்கு வழி இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் இந்த கிரந்தங்களை அந்தந்த பிராந்திய பாடையில தர்ஜுமா பண்ணியிருக்காளோ இல்லையோ யார்? ஆகையால் விவகாரம் என்னன்னு இத்தனையும் தெரிந்து கொண்டு சரியா இருக்கிறவன் நல்ல வழியில போறான், நல்ல வழியில போனவரை காப்பாத்துறார். அவருக்கு என்ன ஜனார் தனா? அதே போலயே இந்த பிரபஞ்சமெல்லாம் அழியிற காலத்துல எல்லாவற்றையும் தான் அழித்து மறுபடியும் தன்னிடத்துல சேர்த்துக்கார். ஆகையால் அவருக்கு ஜனார்தனார், ஜனங்களை தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதனால் ஜனார்தனன் என்றும், ஜனங்களை நல்ல வழியில இருக்கிறவர்களை காப்பாத்துறதுனாலையும் அவருக்கு ஜனார்தனன். ரெண்டு விதமாக ஜனார்தனன் பேர், ஜனான் துர்ஜனான் அர்தயதி கினஸ்தி நரகாதீன் கமயதி இதுவா ஜனார்தனா. ஜனங்கள் கெட்ட வழியில இருக்கிறவா பாபம் பண்ணின ஜனங்கள் அவளுக்கெல்லாம் நரகாதி லோகங்களை அளிக்கிறார். பலமத உபபத்தே, யார் யார் என்னென்ன கர்மாக்களை பண்ணினார்களோ அந்தந்த கர்மாக்களுடைய வினைகள் அவளுக்கு கிடைக்கணும் என்று கரெக்டா பார்க்கிறார். இந்த கர்மாக்களுடைய பலத்தை கொடுப்பது என்கிறதுல பரமாத்மா ஒரு வழியை வச்சுருக்க. இன்னைக்கு நீங்க கர்மா பண்ணிட்டீங்கன்னா இந்த கர்மாவுக்கு என்ன பலமோ அந்த பலம் இன்னைக்கு எடுத்தது வச்சுடும், பலமாக எடுத்து வச்சு விடுவாங்க. இத அது தனியா கணக்கு எடுத்து வச்சுக்கிறது, நீங்க ரிட்டையர் ஆனப்புறம் அதை கொடுக்கறது இப்படின்னு கிடையாது. பிராவிட் ஃபண்ட் எல்லாம் நீங்க மாசத்துக்கு எவ்வளவு சேர்த்து வைக்கிறேன், இது என்ன எவ்வளவு சேர்த்தோ அந்த அமௌண்ட் தான் இங்க நிற்கும். ரிட்டையர் ஆனப்பண்ணிக்கு நீங்க அந்த காசுக்கு வேல்யூவே இருக்காது. ஏன்டா டபுள் டிஜிட் இன்ஃபிளேஷனுங்கிறோம், 10.8% விவகாரம் முழுக்க. அதனால நம்ம சேர்த்து வச்சதுக்கும் அந்த இதுக்கும் சரியா வரப்போறது இல்லை. ஆனா பகவான் என்ன பண்றார், இன்னைக்கு கர்மா பண்ணா இந்த கர்மாவுக்கு பலம் என்ன இருக்கோ இந்த பலமாக மாத்தி வச்சு விட்டார். உங்களுக்கு பலமாக மாத்தி எங்க வச்சிருக்கார், சூரியன் இடத்துல வச்சிருக்கார். ருக்வேதோக்தமான கர்மாக்களை பண்ணா சூரியனுடைய கிழக்கு திக்கலையும், எதிர்வேதோக்தத்துல பண்ணக்கூடியதான கர்மாக்களை பண்ணா சூரியனுடைய மேற்கு திக்கலையும், சாமவேத கர்மாக்களை பண்ணி நிலையானா சூரியனுடைய உத்தர திக்கலையும், அதே போல அதர்வ வேத கர்மாக்கள்னா சூரியனுடைய தட்சிண திக்கலையும், தாந்திரிகமான கர்மாக்கள் பௌராணிகமான கர்மாக்கள் பண்ணினா சூரியனுடைய மேல் திக்கலையும் சேர்த்து வச்சு இந்த சூரிய மண்டலம் சேஃப்டி டிபாசிட் லாக்கர் மாதிரி. யார் யார் என்னென்ன புண்ணியம் பண்ணணும், புண்ணியங்கள்லாம் அங்கே வச்சுருக்காரு. அதனால உங்களுக்கு பலம் வருமோ வராதோ அன்னைக்கு அவைலபிளா இல்லையா இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது. பாருங்க என்னதான் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா, ஃபுட் கார்பரேஷன் கோடவுன்லயே ஸ்டாக் இல்லை சார் அண்டாவும், என்ன பண்ண கோதுமையே ஸ்டாக் இல்லை, வெளிநாட்டுல வர வச்சதுதான் உண்டுங்கிறான், கோதுமை இல்லைன்னு ஓட் சாப்பிடுங்கிறான், என்ன பண்றது? இப்படி எல்லாம் சந்தர்ப்பங்கள் வரப்படாது. ஆகையால் யார் யாருக்கு என்னென்ன பலன் கொடுக்கணுமோ அந்தந்த பலத்தை அன்னைக்கே மாத்தி வச்சிருக்க. இது பகவான் பண்ணக்கூடியதான செயல். அதே போலயே பாபங்கள் பண்ணினா அதுக்கு என்ன பலம்னு ரெடியை வச்சு கொடுக்கறதுதான். நரகாதேன் கமயதி நிவாதனார்த்தனஹா, அது ஒரு அர்த்தம். ஜனை புருஷார்த்தம் அபியுதய நிஸ்ரேயச லட்சணம் யாச்சியதே, அவரை நடத்துல ஜனங்கள் அபியுதயம் வாழ்க்கையில முன்னேறுவதற்காக வேண்டியதான சாதனங்களையும் நிஸ்ரேயசும் மோட்சத்துக்கு வேண்டிய சாதனங்களையும் கேட்கிறார்கள். ஜனங்கள்னால் பிரார்த்திக்க துதிக்கப்படுகிறார். ஆகையால் அவருக்கு ஜனார்தனான்னு பேர். இப்ப ஆரோக்கியம் பாஸ்கர அதிச்சேத் ஸ்ரீயமிச்சேத் உதாசன, ஒரு மனுஷனுக்கு பிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னா தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணா மித்ராயர் மகாரவையர் மகர் கீழ்வந்து செய்விக்கணும்னு இருக்கு. இருந்தாலும் ஒன்றும் இல்லாத போனாலும் கை கூப்பி சூரியனுக்கு ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணினாலும் போதும், உங்க சந்தியாவந்தனத்துல காலம் பிராணிதாசி அப்படிங்கிற சூரிய நமஸ்காரம் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு நாளும் இந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணினா நமக்கு என்ன ஆறுது, பிசிக்கல் ஹெல்த் நல்லா வரும். மாத்தியானிக வேளையில சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணும் பொழுது ஒரு முத்திரையை போட்டு சூரியனுடைய கிரணங்களை விட்டு சூரியனுடைய சென்டர் போர்ஷன் அதை மட்டும் பாக்குறேன். அத பார்த்தா ஹருத்ரோகம் மம சூர்யா பரிமாணம் ஜனாதயா நீங்க பார்த்துக்கிறேன். இதயத்தில் இருக்கக்கூடியதான ரோகங்கள் எல்லாம் போகட்டும், மஞ்சக்காமால எனக்கு வராம இருக்கட்டும். அந்த மத்தியானம் சூரியனை பார்த்தா அவ்வளவு விசேஷம். ஏன்னா அந்த சூரியனுடைய கிரணங்கள் விடாம அந்த சென்ட்ரல் போர்ஷன் மட்டும் பார்த்தேன்னா அது மஞ்சக்காமால வராம இருக்கிறதுக்காக தானே பார்க்கறதா, அவ்வளவு சக்தி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கா நம்ம முன்னோர்கள். அதே போலயே நீங்க ஏதோ வெள்ளிக்கிழமை ஒரு கணபதி ஹோமம் பண்ணினேன், அதுல என்னடா சொன்னார், இந்த ஹோமம் பண்றதுனால பிரியமிச்சே தூதாஜனார் ஹோமம் பண்ண பண்ண என்ன ஆகுனார், அதுல நிறைய ஐஸ்வர்யம் இருக்கு. ஐஸ்வர்யம் சேர்ந்தா என்ன பண்ண, நாலு பேருக்கு தானம் பண்ணணும். அது நிறைய சேர்ந்ததுன்னு சேர்ந்து சேர்ந்து வச்சுக்கிறது இல்லை, நம்மளால முடிஞ்சது பத்து பேருக்கு தானம் பண்ணினேடையானால் அது க்ஷேமத்தை. ஸ்ரீமுச்சேதுதாஜனாத் அதுக்கப்புறம் ஞானம் மகேஸ்வர ஆதிச்சே பரமேஸ்வரனை தியானம் பண்ணிடையானால் உங்களுக்கு ஞானம். அதனால்தான் திருமறைகள்லாம் விசேஷமா இருக்கு, திருமந்திரம் இவெல்லாம் பாருங்க. அந்த பரமேஸ்வரனுடைய தியானமானது நமக்கு அறிவை கொடுக்கும். மோட்சம் மோட்சமிச்சே ஜனார்த்தனாத் அந்த ஞானம் வந்ததுமே பகவான் மகாவிஷ்ணுவானோ தன்னிடத்துல சர்வ வியாபகத்வத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பாராம். ஆகையால் மோட்சம் எங்களுக்கு வேணும். மோட்சம் வேணுங்கிறது மட்டுமல்ல, இன்டர்மீடியட்டா தொல்லைகள்லாம் இருக்கப்படாது, பணம் நிறைய இருக்கணும், வீட்டில் கவலைகள்லாம் இருக்கப்படாது, சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இன்சிடென்டலா சிலது கிடைக்கும். ஆகையால் அப்படிப்பட்டதான அவைகளுக்கெல்லாம் பகவானை பிரார்த்திக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேரு, ஜனார்தனஹா. ஜனைஹி புருஷார்த்தம் அபியுதய நிஸ்ரேயச லட்சணம், அபியுதயம் வாழ்க்கையில முன்னேறுவதற்காகவும் நிஸ்ரேயசம் மோட்சதற்காகவும் ஜனங்கள்னால் துதிக்கப்படுகிறார். ஆகையால் அவருக்கு என்ன பேரு, ஜனார்தனா அப்படின்னு முதல் லைன் சர்வக சர்வ வித்வானோ விஸ்வக்சேனோ ஜனார்தனா. அதற்கு வேத வேதவித வியங்கா வேதாங்கா வேதவித்கவி அப்படின்னு அடுத்த நாம இவங்க எல்லாம் வேதத்தோடு சேர்ந்துருக்கு. இதுல இந்த லைன்ல ரொம்ப தரம் நிறைய தரம் விஷ்ணுதாஸ் நாம வச்சிருப்போம், இருந்தாலும் இந்த லைன்ல ஒரே நாம ரெண்டு தரம் வருதுன்னு கவனிக்கலாம். வேதவிதுங்கிறது ஒரு லைன்லயே ரெண்டு தரம் வருது, வேதா வேதவிது அவ்யங்கா ஒரு தரம், பிறகு வேதாங்கா வேதவித் கவி வேதத்தை அறிந்தவர். ஒரே லைன்ல பகவானுக்கு ரெண்டு நாமாக்கள் ஒரே லைன்ல போட்டிருக்காரு. வேதவிது வேத ஒரு தரம் சொன்னா போறாதோ வரலாம். இது விஷ்ணுதாஸ் நாமத்துக்கும் லலிதா சாஸ்திரநாமத்துக்கும் இருக்கக்கூடியதான பேதம் இதுதான். லலிதா சாஸ்திரநாமத்துல முன்னாலேயே வாக்தேவிகள்ட்ட அம்பாள் சொல்லியாச்சு, என்னுடைய 1000 நாமாக்களையும் நீங்க பண்ணணும், இதுல எந்த நாமமும் ரிப்பீட் ஆகப்படாது, அர்த்தத்திலையும் ரிப்பீட் ஆகப்படாது, சப்தத்திலையும் ரிப்பீட் ஆகப்படாது. சார் ரெண்டு தினம் படிச்சிருக்கேன் சார், ரெண்டு வேற அர்த்தம் சார், இந்த கதையே படாது அப்படிதான் இருக்கணும், அப்படி தயார்படுது. மாவிஷ்ணுதாஸ் நாமத்தில் அப்படி கிடையாது. ஏன், விஷ்ணுதாஸ் நாமத்துல பாட்சிக்காரர் யாரு, பீஷ்மாச்சாரியர், அவர் பகவானை எதிர்க்க பார்த்து கொண்டு அவருடைய தன் மனசுல அப்பப்ப தோணிதான சொரூபத்தை இதயத்திலிருந்து தானா வந்தது, இருந்து ஃப்ளோ அதை ஹார்ட்டுங்க, அந்த பக்தி உத்ரேகத்தினால வந்தது. ஒரு வியக்தியானவர் தன் சரீரத்தை வீணாளாக தியானம் பண்ணி பண்ணி அந்த சொரூபம் எதிர்க்க வரும் பொழுது அவரை விட்டு அப்படியே கதறி சொல்லிட்டு இருக்கக்கூடியவர். அதுவும் எப்படி, அந்த பகவான ரதாங்கபாணி ரட்சோக்கியா சர்வ பிரகரண ஆயுதா அப்படின்னு தேர்தல் இருக்கும். அந்த கிருஷ்ண பரமாத்மா அவர் கீழே இறங்கி இவரை இவர் மேல அம்ப எடுக்கணும் ஆயுதத்தை எடுக்கணும்னு நினைக்கிற காலத்திலேயே அவர் கையில ஆயுதம் வந்தது, வந்து சேர்றப்ப அந்த ஸ்வரூபத்தை பார்த்து ஆஹா காலமே நான் சொன்ன வார்த்தையை நான் மறந்துட்டேன், பகவான் மறக்கலையே அப்படின்னு நினைச்சிருந்தேன். கடைசியில இப்படித்தான ஒரு கோலத்தை என் பிராணம் போகும் பொழுது நான் பார்ப்பேனா என்று நினைத்ததனால் அதை நோட் பண்ணி அவருக்கு பிராணனை விடணும் எனக்கூடியதானோ எண்ணம் எப்பொழுது வந்தோ அப்ப எதிர்க்க வந்து நிற்கிறார் பகவான். பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், உமை எதிர்க்க நான் நிற்கிறேன், ஏன்னா நீங்க எப்ப சரீரத்துல பிராணனை விட தயார் பண்றீங்களோ அந்த சமயத்துக்கு நான் அந்த உருவத்தோட நிற்பேன் அப்படின்பார். அதனால சத்தியம் விதாதும் நிஜ பிரத்ய பாஷிதம், தன்னுடைய பக்தன் எதை பேசினானே அதை உண்மையாக்கணும் எனக்குடையதான அபிப்பிராயம் பகவான். ஆகையால் அப்படின்னு அங்கே லலிதா சாஸ்திரம் பக்தாளுடைய பிரார்த்தனையை நிறைவேறணும், அவளுக்கு பிரேமத்தை கொடுக்கணும்னு ஒண்ணு தனியாக பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி தயார் பண்ணி பண்ணப்பட்டதான ஒரு சுரூபம் அது, அதான் நிஜம். அதனால இந்த இடத்துல ரெண்டு நாமாக்கள் மூணு நாமாக்கள் ஒரே நாமாக்கள் ரெண்டு தரம் மூணு தரம் வரலாம். இது ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் சொன்னா எனக்கு நமக்கு என்ன அர்த்தமா இருக்குது, அது ரொம்ப முக்கியமான அர்த்தமா இருக்கு. ஆகையால் இதை ரெண்டு தரம் சொன்னதுனால இந்த வேத வித்து எனக்கூடியதான் நாமானது ரொம்ப முக்கியம். இங்க விஷ்ணுதாஸ் நாமத்துல நாமாக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாமாவும் தனித்தனி மந்திரம்னு சொல்லியிருக்கேன். அந்த தனியா விஸ்வம் 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 இப்படியே தியானம் பண்ணலாம், இல்ல மாலா மந்திரமாக ஆயிரம் நாமாக்களையும் சேர்த்து படிக்கலாம். இந்த வேதவித்து எனக்கூடியதான ஒரு நாமமானது ஸ்பெஷலாக ஜனங்களுக்கு உபயோகப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக ரெண்டு முறை சொல்லியிருக்கார் இந்த நாம இந்த ஸ்தோத்திரத்துல. இப்பொழுது அர்த்தங்கள் பார்ப்போம். வேத ரூபத்வா வேதா, பகவானுக்கு வேதம்னு பேசு, ஏன்னா வேதங்களுடைய உருவமாகவே இருக்கார். நம்மத்துல வேதங்கள் படிக்காத போனாலும் நல்ல கிரந்தங்களை படிக்கிறதுக்கு சமயம் இல்லாத போனாலும் அந்த புஸ்தகங்களை வாங்கி பூஜை ரூபத்தில் பூஜை அறையில் வைக்கலாமோ இல்லையோ, வேதங்களை வாங்கி பகவத்கீதை வாங்கி பூஜை அறையில் அங்கே வைக்கும், தினந்தோறும் ரெண்டு புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணுவோம் பகவானுக்கு, நமஸ்காரம் பண்ணும்பொழுது அங்கே அலமாரில் வச்சு நமஸ்காரம் பண்ணுவோம். அது என்ன ஆகும்னர், அதுவே என்ன வேத உருவமாகவே பகவான் இருக்கார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா அவர் அத்தனை லீலைகளும் பண்ணி 128 வருஷம் வாழ்ந்தார். வாழ்ந்துவிட்டு ஒரு நாள் எல்லாரும் முடிச்சாச்சு. கடைசி காலத்தில் ஒரு மரத்துக்கு மேலே உட்காந்து களையில் படுத்துட்டு இருக்கார். அவர் படுத்துட்டு கால் கட்டவரில் ஆட்டிகிட்டே இருக்கார். ஏன் அப்படி ஆட்டினார், அவருக்கெல்லாம் சர்வதந்திர சுதந்திரம் ஏதோ பண்ணிட்டு இருக்கார். ஒரு வேடன் ஆனவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த கட்டவரில் ஆடுறதை பார்த்து ஏதோ பிராணியின் நினைச்சுட்டு அதுக்கு மேலே அம்பை விட்டார். அந்த அம்பானது காலில் பட்டது, இந்த நிமித்தமாக தெரியிருந்தது அந்த பிராணை விட்டார். அவர் மாயக்கமான தெரியிருந்தான் அடிபட்டதுன்னு நினைச்சுட்டு விட்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் மைத்ரேயன் இருந்த, அந்த மைத்ரேயனை கூப்பிட்டு அவருக்கு வேதங்களில் தத்துவங்கள்லாம் சொல்லி, என் பக்தன் இருக்கான் விதுரன், இவன் ஹரித்வார க்ஷேத்திரத்தில் இருந்துட்டு இருக்கார், அங்கே போயிருக்கார், அவருக்கு போய் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பிராணம் விட்டுருக்கேன். எது போச்சு, இவர் அங்கேருந்து கிளம்பி அப்படியே போகிறார் போயிட்டு, அப்போல்லாம் இது மாதிரி அடுத்த நாள் ட்ரெயினோ பிளேனோ ஏரியா போக முடியும், நடந்து போயிட்டு இருக்கார். அங்கே இந்த இடத்துல இருக்கான பின்கோட் நம்பர் அட்ரஸ் ஏதாவது இருக்கா, ஒன்றும் கிடையாது. அப்படி போய் நிற்கிறார், என்னைக்காவது கங்கையில் ஸ்நானம் பண்ண வருவாரோ அன்னைக்கு பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு வந்துட்டு காத்துட்டுருக்கேன். ஒரு நாளைக்கு ஏதோ ஈஸ்வர அனுகிரகத்தில் பார்த்துட்டார். அவர் பார்த்ததுமே அந்த விதுரர் கேட்குறார் மைத்ரேயில, மீதி பேர்லாம் எப்படி இருக்கான் என்ன கேட்கலையா, என் கிருஷ்ணா சௌக்கியமாக இருக்கானான்னு கேட்டார். நான் அதை சொல்லக்கதாக வந்திருக்கேன், உங்களுக்கு நம்மளை கைவிட்டு போயிட்டாரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். உலகத்தில் எல்லா பிராணிகளும் அவ பிராணம் போகும் பொழுது எந்த பகவானுடைய நினைப்பு எனக்கு வரணும் என்று நினைக்கிறாளோ அப்படிப்பட்டதான பகவான் தான் சரீரத்தை விடும் பொழுது உங்களை நினைச்சா நீங்க என்ன பாக்கியசாலியோன்னு வீரர்னு பார்த்து, அப்படியா எங்க பக்க பகவான் என்ன சொன்னார என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தத்துவங்கள்லாம் விஸ்தாரமாக 11-12 அத்தியாயங்கள்ல சொல்லியிருக்கார். ஸ்ரீமத் ஸ்கந்தத்துல பகவத் பாகவத கிரந்தத்துல ஏகாதசி ஸ்கந்தம் துவாதசி ஸ்கந்தம் ரொம்ப விசேஷம். மைத்ரேயர் விதுரனுக்கு சொன்னதான ஒரு கதை இப்படி போறது. ஏன் சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கக்கூடியதான அந்த பரமாத்மா இங்க கிருஷ்ணனாக சரீரத்தை விட்ட, சரீரத்தை விட்டதுமே லோகத்துல இருக்கிறவங்கலாம் கிருஷ்ணன் காணும்னார். கிருஷ்ணன் காணும் சரி சந்தோஷம், இங்கே போயிட்டார் சரி, ஏன்னா பிறந்தவாழ்லாம் ஒரு நாளைக்கு போகணும்னு அவரே சொல்லியிருக்கார். ஜாதஸ்யே த்ருவோ மிருத்யோ த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, காலம் ஆயிட்டார் சரி. ஆனால் இவர் எங்கே சார் இருக்கணும்னு, அடுத்த செகண்டில் வைகுண்ட லோகத்தில் இருக்கணுமா வேண்டாமா, தேவதைகள் தேடுறா வைகுண்ட லோகத்தில் இல்லை, அங்கேயும் இல்லை தேவதைகள் பார்த்தார், பூலோகத்தில் இருக்காரான்னு. ஏன்னா பூலோகத்தில் தேவதைகள்னு அப்பப்போ வந்துட்டு இருந்தாலும் எதுக்குன்னார், பகவானுடைய சுரூபம் இங்கே தான் சுலபமாக பார்க்க முடியும், வைகுண்ட லோகத்துக்கு போனால் பர்மிஷன் வேணும்னு அவ்வளோ சீக்கிரமாக முடியாது. அவள் அப்பப்போ வந்து வந்து பகவானை பார்த்து கொண்டிருந்தா பூலோகத்தில் காணும் சரி, இங்கே தான் இல்லை அங்கே இருக்காளான்னு பார்த்தா அங்கேயும் காணுமா, என்னடா அது எங்கேயும் இல்லையே இல்லை போச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது சொன்னார், இல்லை அவர் பாகவதமாக மாறிட்டார். ஸோ இப்போ என்ன, ரொம்ப நாளைக்கு பாகவத கிரந்தமாக இருக்கார். யார் யார் பாகவத்தை ஆத்துல வச்சிருக்காளோ, பாகவத்தை படிக்கிறாளோ, பாகவத்துக்கு சேவை பண்றாளோ, பாகவத்தால உயர்ந்தையா கொண்டாடுறாளோ, அவளுக்கெல்லாம் நான் அனுகிரகம் பண்றேன், பாகவத சொருபி ஆயிட்டார்னு சாஸ்திரம் சொல்றது. ஆகையால் நம்ம மதத்துல வேதங்கள்னு சொன்னா ஈஸ்வரனே வேதம். அதனால வேத ஸ்வரூபமா அவர் இருக்கார். வேத ரூபத்வா வேதா, பகவானுக்கு வேற உருவமும் இல்லை. வேதம் புஸ்தகத்தை வாங்கி வச்சிருந்தேன்னா அந்த புஸ்தகமாகவே பகவான் இருந்துட்டு இருக்கார். அந்த மாத்திரம் எல்லா புஸ்தகமும் இருக்கணும். பாகவதம், பாரதம், ராமாயணம், வேதங்கள், எல்லா வேதமும் இல்லாத போனால் நீங்க எந்த சாகையில பிறந்தீங்களோ அந்த வேதமாவது இருக்கணும். திருமந்திரம், திருப்புகழ், இது போல கிரந்தங்கள் மூலமாவது எடுத்து அங்கே வச்சுக்கணும். என்ன அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பூஜை பண்ணி வச்சுட்டு இருக்கா? நீங்க படிக்கல, என்னால உங்க பேரன் படிப்பான்னு, பேரன் படிப்பான், பேதி படிப்பான், ஒரு சந்தர்ப்பத்தில் இது என்ன புத்தகம் அப்படின்னு பாப்பாடோ இல்லையா? அது போறோம்னு ஒரு லைன் வாசிச்சாலும் போறோம். நீங்க செலவு பண்ணின காசு நட்டமாகாது. ஆகையால் அப்படி இருக்கணும் அதுல. என்ன வேத ஸ்வரூபமே அவர். ஆகையால் வேத ரூபத்வா வேதா, வேதயதி திவா வேதா, எல்லாவற்றையும் அறிகிறார்னு. உங்களுக்கு என்னென்ன ஸ்வரூபம் தெரியணும் அத்தனையும் அறிந்தவர் இருக்கார். ஆகையால் அவருக்கு வேதம்னு வேது. தேஷாமேவானுகம் பார்த்தம் அகமஜானஜம் தமா நாசயாமி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா. இந்த உலகத்தில் இருக்க மனுஷன்னா எனக்காக தேடிக்கொண்டிருக்கா, முயற்சி பண்ணி கொண்டிருக்கா, அவளை அனுகிரகம் பண்ணுவதற்காக அனுகம்பையோட தயையுடன் நான் என்ன பண்றேன், அகம் அஜான ஜம் தமா, அவளுடைய மனசுல இருக்கக்கூடியதான கார் இருட்டு, எந்த கார் இருட்டு, அறியாமை எனக்கூடியதான கார் இருட்டை நாசையாமி ஆத்மபாவஸ்தா, அவ மனசுல நான் பூந்துண்டு, அவளுடைய மனசுக்குள்ள நான் பூந்துக்கிறேன். என்ன என்ன நினைச்சாளோ இல்லையோ, என்ன தியானம் பண்ணினாளோ இல்லையோ, என் நாமாக்களை சொன்னாலோ இல்லையோ, என் நாமா அவ கேட்டாளோ இல்லையோ, இத கேட்டா போறோம்னு. வெறுமன கேட்டா போறோம், மனசால நினைத்தா போறோம், அர்த்தத்தை அறிந்தால் போறோம். அந்த அவங்க மனசுக்குள்ள அவரே உட்கார்ந்துட்டார். மனசுக்குள்ள உட்கார்றதுன்னா மனசுல ஏற்படக்கூடியதான எண்ணங்களில் உட்கார்ந்துட்டு, அதான் ஆத்மபாவஸ்தா. அந்த ஸ்லோகத்திலேயே அகண்டாகார விருத்தி என்கிறது தெரியுது. பகவானாக உங்க மனசு மாறி ஆத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா, ஞானதீபத்துடன் உங்களுக்கு அந்த ஸ்வரூபத்தை தெரியும்படி பண்ணுகிறார். அப்படி விசேஷமாக ஞானதீபமாக இருந்து கொண்டு நமக்குள்ள இருக்கிற அஜானத்தை எல்லாம் அறிக்க அழிக்கிறார். அதனால் அவருக்கு என்ன பேரு, வேதஹான்னு பேர். வெறும்ன வேதத்தை மட்டும் இல்லை சார், வேதவித், வேதத்தை அறிந்தவர், வேதத்தை சமூலாக்கிரமாக இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் என்னென்ன அர்த்தத்தை சொல்றது என்று அறிந்ததான ஒரு மகான் வேதவித். இந்த வேதவித் ரெண்டு தரம் வருது, ரெண்டுக்கும் அர்த்தத்தை தனித்தனியாக பார்க்கணும். இதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.